இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். விசுவாசிப்போர்க்கு ஜீவன் தருவே, நித்திய ஜீவன் தருவே, விசுவாசிப்போர்க்கு ஜீவன் தருவே, நித்திய ஜீவன் தருவே. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமீ.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உமான்மாவோடும் இருப்பதாக.
இறைசில் அன்புக்குரிய நிதரமே சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தினுடைய 28வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளை கடவுளுக்கு உகந்த நாளாக நாம் கொண்டாட ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவரிடம் வருகிறவர்கள் அனைவருக்குமே அற்புதங்களை அவர் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து வைக்கிறது. நன்றியுள்ள மக்களாக இருப்போம், அற்புதங்களை அனுபவிப்போம். இந்த அற்புதங்களை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அலசி ஆராய்ந்து பார்த்து, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த அந்த பாவங்களுக்காக கடவுளிடம் மனம் வருந்துவோம். மனம் வருந்தி மன்னிப்பை பெறுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக மௌனமாக ஜெபிப்போம்.
நன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் நன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளைதான், என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளைதான். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே, அந்த ஆரூதன் வார்த்த என்னை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே, அந்த ஆரூதன் வார்த்த என்னை இன்று உம்மிடத்தில் நீத்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் நன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவே, எந்த புகழிடும் நீரே அப்பா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறு எங்கு நான் போவே, எந்த புகழிடும் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தே உன்னை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளைனா, என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளைனா, என்னை கற்பாரும் உந்தன் பிள்ளைனா.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே தடுவொடுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீளான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, நின்று என்றெண்டுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவேன், உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மந்தாட்டை ஏற்றருள்வேன், வல பக்கம் நீச்சிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர், ஏனலில் ஏசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆ
ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதை என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருக்குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 14-17 முடிய. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 மூழ்கியில அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறுபிள்ளையின் உடல் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணிபுரியும் வாழும் ஆண்டவரின் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பிதாவே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். பிதாவே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். என் விருப்பம் மறைந்து தேவ சித்தம் போலாகட்டும். என் விருப்பம் மறைந்து தேவ சித்தம் போலாகட்டும். பிதாவே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். பிதாவே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். உயவன் கையில் களிமண் நான் அனுதினம் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் வனைந்திடுமே. என் தெய்வமே என்னையும் நீ அன்போடு என்று அழைத்தீரே. என் தெய்வமே இன்று நீ அன்போடு நீர் என்னை அழைத்தீரே. வாழ்வது நான் அல்ல இயேசுவே வாழ்ந்திடுவீ. வாழ்வது நான் அல்ல இயேசுவே வாழ்ந்திடுவீ. நானோ குறைய வேண்டும் நீரோ வளர வேண்டும். நானோ குறைய வேண்டும் நீரோ வளர வேண்டும். பிதாவே உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். பிதாவே உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். என் விருப்பம் மறைந்து தேவ சித்தம் போலாகட்டும். என் விருப்பம் மறைந்து தேவ சித்தம் போலாகட்டும். பிதாவே
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 8-13 வரை. அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Amen.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 வரை. இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி நீங்கியிருப்பதை கண்டு உரத்த குரலை கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
விசுவாசம் என்பது வேஷம் அல்ல, அது ஒரு வித்து. விசுவாசம் என்பது வேஷம் அல்ல, அது ஒரு வித்து. அந்த வித்தானது நம்முடைய உள்ளங்களில் விழுந்து முளைத்து மரமாகி கனி கொடுத்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் உணர்வோம். இறை இயேசு அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த 3 வாசகங்களையுமே நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தோமானால், முக்கியமாக இந்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் 2 அரசராகமும் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது நாமான் சிறிய நாட்டில் அவருடைய அரசவையில் மிகப்பெரிய படை தளபதியாக இருந்த ஒரு பெரிய மனுஷன் நாமான். எல்லா வல்லமையும் உடையவன், ஆற்றலுடையவன், எதவனாலும் செய்யலாம் என்ற சக்தி இருந்தது. ஆனால் அவனுக்கு கடவுளுடைய அந்த வல்லமையாலோ என்னமோ, அவனுடைய அந்த பாவத்தினாலோ என்னமோ, அவனுக்கு தொழுநோய் தொற்றானது அதிகமாக இருந்தது. அங்கீகாரங்கள் அடையாளங்கள் அவனிடம் இருந்த அந்த சக்திகள்லாம் இருந்தாலும் அவனை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாமல் இந்த நோய் அவனை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தொழுநோய் எவ்வளவு ஒரு கொடிய நோயாக கருதப்பட்டது என்று. நீங்கள் லேவியர் ஆகமும் 13வது அதிகாரத்திலும் சரி, எண்ணாகமும் 5வது அதிகாரத்திலும் சரி நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், இந்த தொழுநோயாளிகள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இவர்கள் மக்களோடு வாழக்கூடாது, மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியிலே இவர்கள் அனுப்பப்படுவார்கள். இவர்கள் முகங்களை எல்லாத்தையுமே மூடிக்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் அங்கு வந்தால் அந்த இடங்களிலே, அதாவது இவர்கள் இருக்கிற இடத்தின் வழியாக நடந்தால், சத்தம் கேட்டாலோ இவர்கள் கையில் பெல் வச்சிருப்பாங்க. பெல்ல அசைச்சு தட்டி, நாங்கள் இருக்கிறோம் இங்கே வராதிங்க, நாங்கள் இருக்கிறோம் தீட்டு இங்கே வராதிங்க என்று அவர்கள் கத்த வேண்டும். அப்படி கத்தி அவர்களை இங்கே வரவிடாமல் வேற்று வழியில் பயணிக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய அவ்வளவு கொடியமான ஒரு நோய். இந்த நோய் வந்ததால் இவர்களை சமுதாயத்திலிருந்தே அப்புறப்படுத்தி விடுவார்கள், தீண்ட தகாதவர்கள் என்று கருதப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற்றக்கூடிய நோய் தான் இந்த தொழுநோய். இப்போ இங்கே பாருங்க, நாமானுக்கு தொழுநோய் வந்துருச்சு. அவன் பெரிய ஆள், இவனும் இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது, எல்லார்கிட்டையும் போய் மருந்து கேட்குறாங்க, கிடைக்கல. இவ்வளவு பெரிய ஆள், எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியலை. வீட்டுக்கு வர்றான், ஒரு நல்ல செய்தி அவனுடைய காதலி அவனுடைய மனைவி வாயிலாக போடப்படுகிறது. சிரியா மன்னர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய படைகள் எல்லாம் ஒரு இஸ்ரேல் மக்களிடம் சென்று ஒரு தடவை போரிடும் பொழுது ஒரு சின்ன குழந்தைய திருட்டு பொருளோடு சேர்ந்து இந்த குழந்தைய திருடிட்டு வந்துட்டானுங்க. அந்த சின்ன குழந்தை பணிப்பெண்ணாக அவருடைய நாமானுடைய வீட்டில் இருக்கிறது, அவருடைய மனைவிக்கு உதவி செய்து கொண்டு. இந்த நோய் தன்னுடைய மன்னனுக்கு, அதாவது தலைவனுக்கு இருப்பதை கண்ட அந்த பணிப்பெண் யார்கிட்ட சொல்றா? நாமானுடைய வீட்டுக்கார மட்டும் போய் சொல்றா, அம்மா தலைவிய இந்த நோய் நீங்கணும்னா அவரை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க, எங்க நாட்டினுடைய இறைவாக்கினர் இருக்காங்க, அவர்கள் இந்த நோயெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள் என்று இதை சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, இந்த செய்தி எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த தலைவி மன்னன், அதாவது நாமானிடம் சொல்ல, நாமான் மன்னனிடம் அனுமதி பெற்று எல்லா பொருளையும் தூக்கிக்கிட்டு இங்கே இருந்து எங்கே போகிறான், இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறான். இஸ்ரேல் நாட்டில் போய் அவன் தன்னுடைய அந்த நாட்டு அரசனை கேட்கிறான், இது மாதிரி உங்கள் நாட்டில் நீங்கள் தொழில்நுலையை குணப்படுத்தக்கூடிய இறைவாக்கினர் வச்சுருக்கீங்களாமே, இந்தங்க பொண்ணு பொருள் என்னை குணப்படுத்துங்க. அந்த அரசான் கத்துறான், யோ நான் என்ன வேலையாக செய்கிறேன், அப்படியாப்பட்ட என்ன போ அப்படின்னு சொல்லி உன்னை தொட்டு குணப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு என்ன சக்தியாக இருக்கிறது என்று கத்திட்டு கடைசியில் தான் மற்ற மக்களுக்கு மத்தியில் வந்து அந்த செய்தியானது வரப்படுகிறது. நம்மிடம் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவர் பேர் எலிசா, அவர் தான் இதை செய்வார். அங்கே போகிறாரு, அந்த போகும் அந்த ஒரு சீனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல போன உடனே என்னன்னு சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, எலிசாவிடம் நாமான் போறா, நாமான் போய் இதோ என்னுடைய தொழுநோயை என்னை எப்படினாச்சும் குணப்படுத்துங்க என்று கெஞ்சி கதறுகிறான். அப்போ எலிசா, என்னிடம் ஒன்றும் இல்லப்பா, அவர் சொல்லார் பாருங்க, நீ போய் யோர்தானில் ஒரு 7 முறை முழுகிட்டு வாயாங்கிறார். ஆனால் இந்த யோர்தானிலே முழுகுவதற்கு நாமானுக்கு மனம் இல்லை, தயங்குகிறான். எங்களுள்ள எங்கள் ஊரில் பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கிறது, அண்ணா பர்பான்ற பெரிய பெரிய நல்ல நதிகள்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் விட்டுட்டு கூட இந்த மாதிரி கூவம் போல் இருக்கக்கூடிய இந்த யோர்தானில் போய் முழுக சொல்றிய என்ற மன வருத்தம். ஆனாலும் அவர் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து நாமான் போய் முழுகிறான். முழுகி எழும் பொழுது அவருடைய உடல் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அவனுடைய மாற்றத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இதே தான் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். 10 தொழுநோயாளிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, இறைமகன் இயேசுவை ஏதோ ஒரு இங்கே அங்கே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறாங்க. நாமான் எவ்வாறு அந்த பணிப்பெண் வாயிலாக இந்த இறைவாக்கினரை கேள்விப்பட்டாரோ அதே போல இவர்களும் ஆங்காங்கே இவர்கள் இயேசுவை பார்த்தது கிடையாது, இயேசுவோடு பழகியவர்கள் கிடையாது, இயேசுவோடு எந்த அனுபவத்தையும் பெற்றவர்களும் கிடையாது. ஆனால் அவர்கள் காதால ஆங்காங்கே ஒருவர் இருக்கிறார், சக்தி படைத்தவர், வல்லமை உடையவர், அற்புதம் செய்யக்கூடியவர் என்று ஆங்காங்கே கேட்டு அவர் வருவதை இவர்கள் காதால் கேட்ட உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நாசரேத்ரி இயேசுவே எங்கள் மீது இறங்கும். அப்போ இவர்கள் தொழு நோயாளிகள் என்று தெரிந்தும் அந்த ஆண்டவர் இயேசு மக்கள் எல்லாம் தடம் புரண்டு அதாவது பாதையை மாற்றிக்கொள்ளுவார்கள். ஆனால் இறைமகன் இயேசு இவர் ஆண்ட அந்த மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் அவர்கள் பக்கம் திரும்பி போறார். வாங்கப்பா போய் என்ன செய்யுங்க, உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தி வாசகத்திலும் சரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பாருங்களேன். அங்கே எலிசாவும் நாமா நினைத்திருந்தான் தன்னை தொட்டு குணப்படுத்துவார் என்று நம்பி வந்தார். ஆனால் அவர் சொன்னது போய் யோர்தானில் 7 முறை முழுகு. இங்கு இந்த 10 பேருமே கண்டிப்பாக நினைத்திருப்பார்கள், இறைமகன் இயேசு ஒரு வார்த்தையில் நம்ம குணப்படுத்திடுவாரு அல்லது தொட்டு நம்மளை ஆசீர்வதித்து இந்த நோயெல்லாம் போக்க வைத்திருப்பார் என்று வந்திருப்பார்கள். இங்கும் இறைமகன் இயேசு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார், பாருங்க, போங்கையா போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். இப்போ இந்த 2 பேருமே கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்தார்கள். தயக்கம் நாமானிடம் இருந்தாலும் எலிசா சொன்னதை செய்தார். இந்த 10 பேரும் அவர் சொன்னதை செய்தார்கள், போனார்கள். போய் என்ன ஆகினது, மிகப்பெரிய ஆச்சரியம் அங்கு நடக்கிறது. இந்த 10 பேருடைய தொழுநோயும் அங்கு நீங்கியது. இந்த இடத்துலதான் நாம் பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, 2வது கட்டமாக 2 பேருமே சோதிக்கப்பட்டாங்க. 2 அதாவது நாமானும் சரி, 10 பேரும் சோதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சோதனையை வெல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 3வது அவர்கள் சொன்னதை செய்தார்கள். இந்த சொன்னதை செய்ததால் 3 அதாவது உடல் மட்டும் குணமடையவில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நாமான்ட்ட ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். அவருடைய நோய் மட்டும், உடல் நோய் மட்டும் நீங்கவில்லை, அவருடைய மனநோயும் நீங்கியது.
இந்த பத்து பேருக்கும் அப்படித்தான். இவர்களுடைய உடல் நோய் மட்டும் நீங்கவில்லை, இவர்களுடைய மனநோயும் நீங்கியது. இனிமே நாங்கள் பிரேவனைத்தார் அல்ல, இனிமே நாங்கள் அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு தீண்டத்தகாதவர்கள் அல்ல, நாங்களும் இந்த சமுதாயத்தில் ஒருத்தர். எங்களுக்கும் அங்கீகாரம் கிடைத்து விட்டது, எங்களுக்கும் அந்த இதோ மனிதர்களோடு மனிதர் வாழக்கூடிய அந்த ஒரு வரப்பிரசாதம் இங்கு கிடைக்கிறது. எங்கே வேணாலும் நாங்கள் போகலாம், எப்படி வேணாலும் நாங்கள் பேசலாம் என்ற அந்த அங்கீகார குணமானது, ஆசீர்வாதமானது இந்த இடத்துல. அதுதான் மனநோய். இன்று பல பேருக்கு மிகப்பெரிய நோயாக இருப்பதே மனநோய் தான். இந்த மனநோய் பல பேரை பிரித்து வைக்கிறது, பல பேருக்கு அந்த உரிமையை கொடுக்காமல் அப்புறப்படுத்துகிறது. என்னோடு இவங்க பேச மாட்டாங்களா, என்னையும் இவர்கள் அங்கீகாரம் செய்ய மாட்டார்களா, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காத, நான்கு பேருக்கு மத்தியில் நானும் ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டார்களா என்ற அந்த அங்கீகாரத்திற்காக இந்த மனநோயானது எல்லாரிடமேயும் இருக்கிறது. இது மிக 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 முக்கியமாக அந்த அங்கீகார நோயானது அது மிக முக்கியம். அதாவது அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட அதாவது கடவோடியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அது பெண்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இதை தவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு மத்தியில் இந்த அங்கீகார இந்த மனநோய் இன்னும் அதிகமாக. அதைத்தான் கடவுள் சொல்லுகிறார், அவர் போ என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு குணப்படுத்தியது உடல் நோய் மட்டுமல்ல, அவர்களுடைய மனநோயையும், அவர்களிடமிருந்த அந்த பிரிவினையையும், அவர்களிடமிருந்த அந்த போட்டி மனப்பான்களையும், அவர்களிடமிருந்த அந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் நான் குணப்படுத்துகிறேன், நீ எல்லாருக்கும் சமம் என்று வழி அனுப்புகிறார். மூன்றாவது பாருங்க, விசுவாச நோய் நீங்கியது. உடல் நோய் நீங்கியது, கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். மனநோய் நீங்கியது, அதையும் கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். மூன்றாவதாக விசுவாச நோய். இந்த விசுவாச நோய் தான் மிக 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 கொடியது. இங்கே பாருங்க, பார்த்தாது நாமான் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே இந்த இஸ்ராயல் மக்களில் இந்த கடவுளை தவிர எந்த கடவுளையும் இனி நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், இவரை போல் உண்மையுள்ள தெய்வம் எங்குமே கிடையாது. அங்கனமே அந்த நோயினுடைய நீங்கி அந்த தருணமே அவர் இஸ்ரேல் யாவே கடவுளை பற்றி கொண்டார். பற்றி கொண்டது மட்டுமல்ல, இவருக்கு சாட்சியராக நான் இருப்பேன். எலிசாவிடம் எல்லா பொருளையும் கொடுக்கிறார், அவர் ஏற்றுக்க மறுக்கிறார். கடைசியாக சொல்கிறார், எனக்கு ஒரு அனுமதி தாருங்க, உங்க இந்த இடத்திலிருந்து ரெண்டு கழுதை பொதிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இது நிறைய இந்த மண்ணினுடைய மண்ணை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க, நான் சாட்சியாக இருப்பேன். இனிமேல் எத்தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழுவேன். அதுதான் விசுவாச மாற்றம், விசுவாச குணம், அதாவது அற்புதம். அதே தான் இந்த பத்து பேரிடமும் கடவுள் இயேசு எதிர்பார்க்கிறார். நீங்கள் உடல் சுகம் பெற்றீர்கள், உள்ள சுகம் பெற்றீர்கள், விசுவாச சுகமும் நீங்கள் பெற வேண்டும். ஆனால் இந்த பத்து பேர்த்துல ஒருத்தர் மட்டும்தான் விசுவாச சுகம் பெற்ற பிள்ளையாக திரும்பி வருகிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் என்ன செய்ய, அந்த அவரும் சமாரிய கடவுள் அங்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்க, ஏன் அந்த பத்து பேரும் சுகம் பெறவில்லையா, அந்த பத்து பேருடைய நோய்களை நீங்கவில்லையா, அப்படி இருக்க நீர் மட்டும், இதோ புறவினத்தார் நீர் மட்டும் என்னிடம் திரும்பி வருவதேன், இவர் விசுவாச சுகம் பெற்றிருக்கிறார். இன்று நம்ம இடத்துல அதிகமாக இருப்பது விசுவாச நோய். அதுதான் விசுவாச. விசுவாசம் என்பது வேஷம் அல்ல, அது ஒரு வித்து. ஏதோ கடவுளை நான்கு பேருக்கு பார்க்கும் பொழுது நடிப்பதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. ஏதோ நான்கு பேருக்கு மத்தியில் நான் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு பேர் விசுவாசம் அல்ல. நான்கு பேருக்கு மத்தியில் நல்ல ஆடை அடித்து கொண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கோயிலில் நின்று முன்னாடி போய் நின்று ஆண்டவரே ஆண்டவரே என்று தொழுவது விசுவாசம் அல்ல. மாறாக விசுவாசம் என்பது என்னை மாற்ற வேண்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் வந்தால்தான் விசுவாசம் வந்து நம்முடைய நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த விசுவாச வேஷங்கள் கலையும், வித்தாக அது மாறும். நம்மிடத்தில் அது முளைக்கணும். வெளியிலே முளைத்து கொண்டு அது வெளியிலே இருந்து மரமாக வாழ்ந்தால் அது நம்முடைய விசுவாசம் அல்ல, எனக்குள் முளைக்கணும். என் ஆண்டவரை நாமானை போல பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும்.
என்றுமே அழியாமல் ஆண்டவரையே முழுமையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த பத்து பேத்துல அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த விசுவாச நோயானது நீங்கியது. இந்த தருணத்தில் இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வழியில் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான். நம்ம இடத்துல பல நேரங்களில் அந்த ஆண்டவரை நாடி வருகிறோம். எதற்காக? என்னுடைய உடல் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக. நான் உடல் சுகம் பெற்றால் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், உள்ள சுகம் பெற வேண்டும் என்பதற்காக. நான் அந்த மதிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், அல்லது என்னுடைய மன கவலைகளானது போக்கப்பட வேண்டும், இந்த மன சுகம் பெறுவதற்கு வேண்டும் என்பதற்காக வருகிறோம். இது எல்லாத்துக்கும் உண்மைதான். ஆனால் எத்தனை பேர் என்னுடைய விசுவாசம் சுகம் பெற வேண்டும், என்னுடைய அவிவிசுவாசம் விசுவாச அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவிவிசுவாசம் களையப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வருகிறோம்? நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இது இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கேள்வி. நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன், ஆனால் நீ சுகம் பெறுகிறாயா? உன்னிடம் அந்த விசுவாச சுகம் மாற்றங்கள் ஏற்படுகிறதா? நாமனை எடுத்துக்காட்டாக நம் மத்தியிலே வைக்கிறார். பெரிய ஆளு, ஆனால் ஒரு மாற்றம் வந்தது, முழுமையாக மாறிவிட்டானே. உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ மாற்றங்களை நான் கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீ மாற்றம் பெற்றிருக்கிறாயா? யோசித்து பார்ப்போம். முதலில் இந்த நாளில் என்னுடைய விசுவாச சுகத்திற்காக ஜெபிப்போம். ஒவ்வொருவருமே நான் விசுவாசம் சுகம் பெற வேண்டும். வேஷமோ கோஷமோ மோசமோ என்னுடைய விசுவாசத்தில் இருந்தால் அது சுகமாக இருக்காது. அது ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசமானது நோய் பற்றி கொண்ட ஒரு விசுவாசமாக, என்னை பலவீனம் படுத்தக்கூடிய ஒரு விசுவாசமாக, பற்றற்ற கடவுளோடு பற்ற அற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கும். ஆண்டவனை பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசமாக இருக்க நாம் ஜெபிப்போம். விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக வெளிச்சத்தோடு வெளியில் வருவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.